2016 நவம்பர் மாத தென்றலிதழில் சத்குரு ஜகி வாசுதேவ் அவர்களுடன் ஒரு நேர்காணல் சந்திப்பு. சி கே வெங்கட்ராமன் அவர்கள், தமிழில் மதுர பாரதி அவர்கள், ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சத்குரு சி ஜகி வாசுதேவ் அவர்கள் உலகறிந்த இந்திய யோகி, வாழும் ஞானி. செப்டம்பர் 23 1982 அன்று மைசூர் சாமுண்டி மலையில் இவருக்கு ஏற்பட்ட ஆன்மானுபவம் இவரை புரட்டி போட்டது. 1983 ஏழு பேருக்கு இவர் நடத்த தொடங்கிய யோக வகுப்புகள் இன்று உலக நாடுகள் பலவற்றில் ஈஷா யோக மையங்களாக விரிவடைந்து ஆன்மீக சமூக பணிகளை செய்து வருகிறது. அக்டோபர் மாத தொடக்கத்தில் அமெரிக்காவின் விரிகுடா பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சத்குரு தென்றலுக்கென சில மணித்துளிகளை ஒதுக்கி நம்மோடு தனிப்பட பேசினார். முதலில் சத்குரு தென்றல் எங்கிருந்து வெளியாகிறது என்பதை அன்போடு விசாரித்தார். கூறினோம், தென்றல் அமெரிக்காவெங்கும் செல்கிறது என்பதையும் அதன் 16வது ஆண்டில் இருக்கிறது என்பதையும் கூறினோம். புன்னகைத்தார். அவரோடு உரையாட கிடைத்த நேரம் 8.5 நிமிடம்தான் என்றாலும் அது தென்றலுக்கென்றே ஒதுக்கப்பட்டது என்பதில் நமக்கு பெருமிதம். அந்த சில நிமிடங்களிலும் அவர் கூறியவை மிக பொருள் பொதிந்தவையாக இருந்தன என்பதை சொல்லவும் வேண்டுமா? வாசியுங்கள். சி கே: யோகம், உள்நிலை, விஞ்ஞானம், இன்னர் இன்ஜினியரிங், ஆத்மா, மோட்சம், இவையெல்லாம் ஒன்றோடொன்று தொடர்புடையனவா? அந்த தொடர்பை சற்றே விளக்குங்கள். சத்குரு: உள்நிலை விஞ்ஞானம் என்பது யோகம்தான். யோகம் என்பது தத்துவமோ நம்பிக்கைகளின் தொகுப்போ லட்சியமோ அல்ல. அது அகமுகமான அறிவியல். எப்படி வெளிநோக்கிய அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளதோ அதுபோலவே அகநோக்கிய அறிவியல் தொழில்நுட்பமும் உள்ளது. உள்நிலை விஞ்ஞானம் என்பது யோகத்தின் நவீன சொல் வடிவம். நவீனம் கூட அல்ல, நாம் அதை எப்போதுமே உடலின் அறிவியலாக கருதி வந்திருக்கிறோம். இப்போது இதனை ஆங்கிலத்தில் இந்த சொற்களால் அழைக்கிறோம், அவ்வளவுதான். முக்தி என்றால் விடுதலை. இதுவும் முக்தி குறித்ததுதான், 100%. உனது துயரங்களில் இருந்து உன்னால் விடுதலை பெற முடியவில்லை என்றால் வேறெதிலிருந்து நீ விடுபடப் போகிறாய்? நீ ஆனந்தமாக இருந்தால் பல வகையிலும் விடுதலை பெற்றவனாக இருக்கிறாய். துயரத்திலிருந்து விடுதலை, கட்டாயங்களிலிருந்து விடுதலை. ஆனந்தமாக இருக்கும்போது நீ அறிவார்ந்து செயல்படுவாய். அறிவார்ந்து செயல்பட்டால் அது உன்னை விடுவிக்குமே அல்லாது தடைப்படுத்தாது. ஆக மேற்கண்ட சொற்களெல்லாம் தொடர்புடையனவே, நோக்கமே அதுதான். சி கே: இந்திய பாரம்பரிய யோக முறையில் இன்று மனித குலம் எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறதா? சத்குரு: துல்லியமாக. வாழ்வு குறித்த எல்லாவற்றையும் 2 வகைகளில் கையாளலாம். ஒன்று, அதன் மூலம் ஒரு பிரச்சனையை உண்டாக்கலாம். மற்றது, அதிலிருந்தே தீர்வை காணலாம். அதை நீ தீர்வு காண பயன்படுத்துகையில் அது யோகம் எனப்படுகிறது. அதை வைத்து பிரச்சனைகளை உருவாக்கினால் அதை தர்மம் என்கிறோம். சி கே: ஞான தேடல் எல்லோருக்கும் பொருந்தி வருமா, இல்லை அதற்கென்று தனிப்பட்ட தகுதி வேண்டுமா? சத்குரு: அதற்கு புத்தி கூர்மை தேவைப்படுகிறது. அதனால்தான் ஞானம், கர்மம், பக்தி, கிரியை என பலவற்றை உள்ளடக்கியதாக உள்நிலை விஞ்ஞானம் இருக்கிறது. அப்படி இருக்கையில் அது பலருக்கும் ஏற்றதாக இருக்கிறது. ஒவ்வொருவரிடம் இவை ஒவ்வொரு விகிதத்தில் அமைந்திருக்கும். ஏனெனில் இது உடல், மனம், உணர்வுகள், ஆற்றல் ஆகியவை குறித்ததாக உள்ளது. ஒவ்வொருவருமே இந்த 4 கலவைதான். அதனால் நேரடியாக ஞானத்தில் தொடங்கினால் அது வெற்றி தராது. ஏனென்றால் எல்லோரிடமும் அதற்கான கூறிய அறிவுத்திறன் இருக்காது. அவர்களுக்கு இந்த 4 தேவைப்படும். அதனால்தான் உள்நிலை விஞ்ஞானம் அப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சேர்மானம் எல்லோருக்கும் பொருந்தி வரும். சி கே: யோகத்தின் இலக்காகிய மோட்சத்தை அடைய சந்நியாசம் கண்டிப்பாக தேவையா? சத்குரு: இதை புரிந்து கொள்ளுங்கள். சந்நியாசம் என்பது ஏதோ குகையில் சென்று வாழ்வதல்ல. சம்சாரம் என்றால் சுழற்சி என பொருள். சுழலில் சிக்கிக் கொண்டவன் சுற்றி சுற்றி வருவான், எங்கும் சென்று அடைய மாட்டான். சுற்றியிருப்பவை மாறுகின்றன, ஆனால் அவன் இடத்தை விட்டு நகர்வதில்லை. சந்நியாசத்தில் அவன் இந்த சுழற்சியிலிருந்து விடுபடுகிறான். குகையில் இருப்பதோ நகரத்தில் இருப்பதோ அவனுடைய விருப்பம். நீ உண்மையிலேயே சுழலிலிருந்து விடுபட்டு விட்டாயா என்பதுதான் கேள்வி. சந்நியாசம் என்பது ஒரு வாழ்க்கை பாங்கல்ல, லைஃப் ஸ்டைல். அது வாழ்க்கை பாதை, ட்ரஜெக்டரி ஆஃப் லைஃப். சுழற்சியல்லாத பாதையில் நீ இருந்தால் அது சந்நியாசம். அது தேவையா? ஆமாம், 100% தேவை. ஆனால் அது ஒரு லைஃப் ஸ்டைலா? இல்லை. சந்நியாசத்துக்கு உகந்த வாழ்முறையை நீ தேர்ந்தெடுக்க முடியுமா என்றால் ஆமாம் என்பதுதான் பதில். ஒருவர் பல்கலைக்கழகத்தில் முக்கியமான துறையில் படிக்கச் சேர்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் அங்கே சிறிய வியாபாரம் ஒன்றை செய்ய முடியுமா? திருமணம் செய்து கொள்ளலாமா? 6 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாமா? இவற்றுடன் படிக்கவும் செய்யலாமா? ஆமாம், செய்யலாம். நீங்கள் அப்படி செய்வீர்களா? மாட்டீர்கள். இவற்றை செய்வதிலேயே உங்கள் காலம் போய்விடும். உங்கள் மனைவியும் 6 குழந்தைகளும் விட்டுவிட்டு போய்விடுவார்கள். உங்கள் வியாபாரத்திலும் காலத்தை பயன்படுத்துவதிலும் பல பிரச்சனைகள் ஏற்படும். ஆக பல்கலைக்கழகத்தில் படிக்க வேண்டுமானால் நீங்கள் மற்ற எல்லாவற்றிலிருந்தும் ஒதுங்கி விடுகிறீர்கள். பெற்றோரிடமிருந்து, குடும்பத்திலிருந்து விலகிப்போய் இரவெல்லாம் நூலகத்தில் உட்கார்ந்து கொண்டு பார்ட்டிகளுக்கு போகாமல் புத்தகத்தில் முழுகி விடுவீர்கள். சரியா? அப்படி மனதை குவிக்காவிட்டால் எதையாவது சாதிக்க முடியுமா என்பதுதான் என் கேள்வி. சீக்கே, சாதிக்கும் ஆர்வமும் பொருள் சேர்த்தலும் உலகெங்கிலும் மக்கள் மனதை ஆக்கிரமித்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் பொது நன்மைக்காக தியாகம், மன திருப்தி ஆகிய கருத்துக்களை பரப்புவதில் எப்படி வெற்றி காண்கிறீர்கள்? நான் தியாகம் அல்லது மன திருப்தி என்பவை பற்றி பேசுவதே இல்லை. மனிதர்கள் முழுமையாக பக்குவப்பட்டுவிட்டால் அவர்கள் மற்றொருவரைப் போல வாழ ஆசைப்பட மாட்டார். வாழ்க்கை தனித்துவமானது, வெகு அழகானது. அது முழுமையாக மலராத காரணத்தால் வேறொருவரைப் போல இருக்க முயல்கிறார்கள். அதுதான் சோகம். மற்றவரைப் போல அல்லது மற்றவரை விட சிறப்பாக இருக்க விரும்புவது ஒரு துயரமிக்க வாழ்க்கை முறை. சீக்கே, உங்கள் வழிமுறைகளையும் போதனைகளையும் எதிர்கொள்ளும் முறையில் இந்தியர்களுக்கும் இந்தியர் அல்லாதவர்க்கும் இடையே வேறுபாடு காணப்படுகிறதா? இன்றைக்கு பார்த்தீர்களே, மனிதர் அனைவரும் ஒன்று போலவே எதிர்கொள்கிறார்கள். ஏனென்றால் நான் அவர்களின் வாழ்க்கை என்னும் மிக அடிப்படையான அம்சத்தை குறித்து பேசுகிறேன். அதனால் பறவைகளும் விலங்குகளும் கூட என் கருத்தை சரியாகவே உள்வாங்குகின்றன. உங்களிடம் பலர் வருகிறார்கள். எல்லோருக்கும் உங்களிடம் தீர்வுகள் உள்ளனவா? எல்லோருக்கும் என்னிடம் பதில் இருப்பதாக நான் சொல்வதில்லை. என்னிடம் உனக்கான கருவிகள் உள்ளன, அவற்றை தருகிறேன் என்றுதான் சொல்கிறேன். நான் சான் பிரான்சிஸ்கோ போக விரும்புகிறேன் என்று நீங்கள் கூறினால் நல்லது, நான் ஒரு கார் தருகிறேன் என்கிறேன். நான் உங்களை வைத்து ஓட்டிச் செல்ல மாட்டேன். ஓட்டுவது உங்கள் வேலை. நீங்கள் வழிதவறி போய்விட்டாலோ கடலுக்குள் விழுந்து விட்டாலோ நான் என்ன செய்ய முடியும்? ஒரு காரை கொடுத்து அதை எப்படி ஓட்டுவது என்று சொல்லித்தருவேன். அதில் நீங்கள் பாலைவனத்துக்கோ சமுத்திரத்துக்கோ சான் பிரான்சிஸ்கோ போகலாம்.
இந்த சுவையான கட்டத்தில் மேலும் பல பத்திரிகையாளர்கள் உள்ளே வரவே நமக்கான பிரத்யேக நேரம் முடிவடைந்தது.
சாமுண்டி மலை அனுபவம்.
தமது 25 வயதில் மைசூரில் உள்ள சாமுண்டி மலையில் ஏற்பட்ட ஆன்ம அனுபவத்தை இவ்வாறு விவரிக்கிறார். அந்த கணம் வரை இது நான், அது வேறொருவர் என்ற எண்ணம் இருந்து வந்தது. முதல் முறையாக எது நான், எது நானல்ல என்பது எனக்கு தெரியவில்லை. திடீரென்று நானே எல்லாமாக உணர்ந்தேன். நான் உட்கார்ந்திருந்த பாறை, நான் சுவாசித்த காற்று, எனது சுற்றுப்புறம் எல்லாமுமாக நானே வெடித்து வியாபித்தேன். இப்படி 10-15 நிமிடங்கள் போனதாக நினைத்தேன். ஆனால் நான் இயல்பு நிலைமைக்கு திரும்பிய போது 4.5 மணி நேரம் ஆகிவிட்டது தெரிந்தது. முழு நினைவோடு கண்களை திறந்து கொண்டு இருந்திருக்கிறேன். ஆனால் காலம் பறந்து விட்டிருக்கிறது.
ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.